அவருடைய கிருபையின் சாதனமான சபை கூடுதல், சபை கூடி நம்ம ஜெபிக்கிற ஒரு சிலாக்கியத்தை மீண்டுமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு விசுவாசி அவனுடைய ரட்சிப்புக்கு அப்புறம், ஒரு விசுவாசிக்கு மிக மிக முக்கியமானது வந்து, இதை விட முக்கியம் வேற இல்லைன்னு சொல்லலாம், அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவனுடைய வாழ்க்கையில கிருபையின் சாதனங்கள், அவன் பயன்படுத்த வேண்டிய கிருபையின் சாதனங்கள். அதை விட ஒரு முக்கியமான காரியம் ஒரு விசுவாசிக்கு இல்லை பாருங்களேன். ஒரு நம்ம வினாவிடை போதகத்து 85வது கேள்வி இப்படி சொல்லுது, கடவுள் வந்து நம்மிடத்தில் நாம் அவருடைய வரப்போற கோபாக்கினையிலிருந்து பாவத்து குறித்த சாபத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நம்ம இடத்துல வந்து என்ன எதிர்பார்க்கிறார்? வரப்போற கோபாக்கினையிலிருந்து தேவன் பாவத்து குறித்த சாபத்திலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமும் ஜீவனுக்குரிய மனம் திரும்புதலும் அதோடு நிறுத்திடல, தொடர்ந்து தீவிரமாக வெளிப்புறமான இருக்கக்கூடிய சாதனங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பாருங்களா, விசுவாசித்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பிறகு மிக ஜாக்கிரதையோடு தொடர்ந்து வெளிப்புறமான சாதனங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏன்? அந்த வெளிப்புற சாதனங்கள் மூலமாக தான் கிறிஸ்து நம்மளுக்காக வாங்கின மீட்பின், ஆவிக்குரிய மீட்பின் ஆசீர்வாதங்களை அந்த சாதனத்தின் ஊடாகத்தான் நம் வாழ்க்கையில் அவர் வளர செய்கிறார், பலிக்க செய்கிறார். அதனால தான் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் சாதனங்கள். அதுக்கு அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, வெளிப்புறமான கிருபையின் சாதனங்கள் எது? கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் நன்மைகளை நமக்கு கம்யூனிகேட் பண்றது, நமக்கு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. வெளிப்புறமான சாதனங்கள் யாவை? எது அந்த சாதனங்கள்? அதுக்கு பதிலாக வெளிப்புறமான சாதாரணமான தெரிகிற சாதனங்கள் வந்து, முதலாவது அவருடைய வேத வாசிப்பு, ரெண்டாவது ராப்போஜனம், மூன்றாவது ஜெபம். இந்த சாதனங்கள் மூலமாகத்தான் கிறிஸ்து தான் வாங்கின மீட்பின் கிருபை, மீட்பின் நன்மைகளை நம் வாழ்க்கையில் பலிக்க செய்கிறார், வளர செய்கிறார். பாருங்களேன், கிறிஸ்து நமக்கு வாங்கின நன்மைகள் நமக்கு எப்படி வந்து சேருதுங்க, தொடர்ந்து எப்படி வந்து சேருது? அவர் கிருபை மேல் கிருபையில நம்ம எப்படி வளர்றது? நம்ம கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துறது மூலமாகத்தான். நம்முடைய ஆவிக்குரிய சுகமே எதை பொறுத்திருக்கு? நீ எப்படி ஜபம் பண்ற, எப்படி வேதம் வாசிக்கிற, எப்படி நீ சபை கூட்டங்களில் கலந்துக்கிற, இல்லைங்களா, அதை பொறுத்து தான் இருக்கு. கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட். நம்ம அதிக அதிகமாக கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தும் போது அதிக அதிகமாக பலத்தோடு சந்தோஷத்தோடு உறுதியோடு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருப்போம். எவ்வளவு குறைவாக பயன்படுத்துறோமோ அவ்வளவோ நம்ம பலவீனமாக இருப்போம். அதனால ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு அதை விட ஒரு முக்கியமான காரியம் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு முகவரியா இதை சொல்லி சங்கீதம் 16 தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம், அதை இன்னைக்கு முடிக்கலாம். கடைசி வசனங்கள் மிஞ்சி இருக்கு. இந்த சங்கீதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், கிருபையின் சாதனங்களை குறித்த ஒரு பாடத்தை தான் நம்ம கற்பிக்கிறது. அது எப்படி பயன்படுத்தணும்னு கற்பிக்கிறது. நம்ம தேவன்கிட்ட அணுகும் போது, தேவனிடத்தில் நெருங்கி போகும்போது, தேவன்கிட்ட இருந்து வருகிற வரங்கள், அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும், என்ன கஷ்டத்தை சொல்லலாம், என்ன உதவியை கேட்கலான்றதெல்லாம் கடந்து போய் தேவன்கிட்ட போகிறது, அவர்கிட்ட ஒரு நெருங்கிய, ஒரு திருப்தி செய்யக்கூடிய தனிப்பட்ட உறவுக்காக போறது. அந்த முழு சங்கீதமே நமக்கு என்ன சொல்லுது? அப்ப தேவனை வாழ்க்கையில எல்லாத்த விட விசேஷமாக, பொக்கிஷமாக நீ செஞ்சு அவரை நாடினா, இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி நித்தியத்திலையும் சரி மிகுந்த இன்பத்தை அனுபவிக்கிறவனாக நீ இருப்ப, ரொம்ப சந்தோஷம் உள்ளவனா இருப்ப. உலகத்தை கடந்த ஒரு இன்பம் ஆண்டவர் ஒன்று கொடுக்க முடியும், அதுதான் அந்த சங்கீதம் சொல்லுது. இந்த உலகமே இன்பம் இருக்காது, அதை கடந்த இன்பம், அதுக்கு மேல இருக்கிற இன்பம், உலகம் எதெல்லாம் தேடி கிடைக்காம தவிக்குதோ அந்த இன்பம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே பல நேரங்களில் ஒரு ஒரு டல்லா இருக்கிறதுக்கு காரணம் பிரதானமாக நம்ம இந்த சந்தோஷத்தை, ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய இன்பத்தை, சந்தோஷத்தை நாடாததுனால. அது இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு ட்ரை பண்றோம், என்ன செய்யறோம், ஒரு கடமையாக இல்ல ஒரு மனசாட்சிக்காக ஜெபம் பண்ண பார்க்கிறோம், பாட பார்க்கிறோம், வேதத்தை வாசிக்க பார்க்கிறோம், சர்ச்சுக்கு வர பார்க்கிறோம், ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. பல நேரங்களில் அதை மாயமாலமா செஞ்சுட்டு போறோம், சில நேரங்களில் அதை செய்யறதுக்கே ஒரு களைப்படைஞ்சிடுறோம். அது தப்பு, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. அதுதான் இந்த சங்கீதம் சொல்லுது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெறும் ஒரு மனசாட்சியை திருப்தி செய்யற கடமையாக நாம் செய்ய வேண்டியதில்லை சாதனங்களை, அது அதுக்காக மாத்தம் பயன்படுத்த வேண்டியதில்லை. பரிசுத்தாவியானவர் நம்ம கண்களை திறந்தார், அதுல எவ்வளவு இன்பம் இருக்குது, அதனால் எவ்வளவு இன்பங்கள் நமக்கு வருது அப்படின்றத நம்ம உணர முடியும். இல்லைன்னா அது வெரி எக்ஸ்டர்னல் ஃபார்மாலிட்டி தான், ஒரு ஒரு சடங்காக செஞ்சுட்டு போகிறது. அந்த இன்பத்தை தான் இந்த சங்கீதத்தை நம்ம படிச்சுட்டு வரோம், ஒரு புலன்களை கடந்த இன்பங்கள். நமக்கு இந்த உலகத்திலேயே நம்மளுடைய சென்சஸில் புலன்களில் இருக்கிற இன்பங்களை யோசிச்சு பாருங்கள், பல இன்பங்கள் அதில் இருக்குது. ஒரு இன்பமான காது பாட்டை நம்ம கேட்டோம்னா அது காதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்காது, திருப்பி திருப்பி கேட்கணும், போடுங்க அந்த பாட்டை கேட்கணும்னு பார்க்கணும். இல்லை ஒரு அழகான மிக அதிசயமான காட்சியை நம்ம பார்த்தா கண்ணுக்கு அது இன்பமாக இருக்கு. இல்லை ஒரு ஸ்மெல், நல்ல அருமையான பர்ஃப்யூம், அது ஸ்மெல் பண்ணால் அது இன்பமாக இருக்கு. இல்லை நம்ம ஒரு டேஸ்ட், வகை வகையான சாப்பாடு, ரொம்ப டேஸ்டி சாப்பாடு, இது எல்லாமே சரீரத்துக்குரிய காரியங்கள். இந்த சரீரத்துக்குரிய காரியங்களிலேயே இத்தனை இன்பங்கள் இருக்கும்போது இந்த சரீரம் வந்து நமக்கு இருக்கிற ஆத்மாக்கு ஒரு 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 கவரிங்காகத்தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் பொக்கிஷம் வந்து மண்பாண்டத்தில் இருக்கு, மண்பாண்டம் இந்த சரீரம். இந்த சரீரத்திலேயே இவ்வளவு இன்பங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கும் போது உள்ளார்ந்த ஆத்ம இன்பங்கள் எவ்வளவு பெருசா இருக்கும். ஏன்னா ஆத்மா தான் சிறந்தது, ஆத்மா தான் தேவ சாயலா உருவாக்கப்பட்டது, தேவனுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டது. இந்த சரீரம் ஒரு மிருக ஒரு இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான், புலன்களை குறித்த இன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான் படைக்கப்பட்ட, அதை கடந்த இன்பம் தேவனிடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துது. ரெண்டு பாகத்துல இந்த சங்கீதத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் தேவனை நம் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சொத்தாக பொக்கிஷமாக நம்ம எப்படி செஞ்சுக்கிறது, அவர் தான் அவரை விட முக்கியம் இல்லை. அப்படி நம்ம செய்து கொண்டோமானால் ஏழிலிருந்து பதினொன்று வரைக்கும் இந்த ஆயுசுலையும் சரி நித்தியமெல்லாம் நமக்கு இருக்கக்கூடியது பேரின்பம் தான், நித்திய இன்பங்கள். என்னங்க அந்த அதனோட நன்மைகள், அதனோட ஆசீர்வாதங்கள், தேவனை நாம் பொக்கிஷமாக பார்த்து மதித்து அவரோடு இருந்தோன்னா நமக்கு நடக்கிற நன்மைகள் என்ன? ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லுது? அவர் நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் ஆலோசனை கர்த்தராக இருந்து நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஏழாவது வசனம் சொல்லுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இல்லைங்களா, நமக்கு ஆலோசனை தருகிற தேவனா அவர் இருக்கிறார். ராக்காலங்களில் என் உள்ளங்கரங்கள் என்னை உணர்த்தும். படுக்கை நேரங்களில் எவ்வளவு இன்பமான விதங்கள் ஆண்டவர் நம்முடைய பொக்கிஷமானா நமக்கு பல ஆலோசனைகள், வாழ்க்கைக்கு ஏற்ற வழிநடத்தல். வாழ்க்கையே அலங்கோலமா இருக்கும், ஆனா நம்ம எதையோ யோசிக்கிட்டு ஒரு ஆலோசனை இல்லாம நடந்துகிட்டு இருப்போம். இல்ல, தேவன் நம்முடைய பொக்கிஷமானா எப்படி நடக்கணும், என்ன செய்யணும்ன்ற ஆலோசனை அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அது பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா. வாழ்க்கையில நம்ம நம்முடைய ஆலோசனை இல்லாம தான் தவறான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையே தவறா போயிட்டே இருக்கிறது. தேவை ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தேவை. தன்னையே நம்பி தன்னுடைய பொக்கிஷமா ஆண்டவரை மதிக்கிறவங்களுக்கு அவர் கொடுக்கிறார், அது ஒரு ப்ராமிஸ். ரெண்டாவதாக, தேவன் நம்முடைய பொக்கிஷமானால் நாம் ஒரு காலம் என்னத்தான் உபத்திரவங்கள் நடந்தாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். பாருங்க அருமையான வசனம் 8வது வசனம், கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு போர்டா போட வேண்டிய வசனம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சும்மா இப்போ ஃப்ரைடே வர்றதுக்கு முன்னாடி கடவுளை கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு வர்றதில்ல, இப்போ இல்லை சண்டே வர்றதுக்கு முன்னாடி இல்லை, எப்பொழுது அவர் எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய தீர்மானம். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் எப்போ எடுப்போம்னு தெரியல, எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் இது. கடவுளோடு இருந்த, கடவுள் கொடுத்த ஆலோசனையின் விளைவாக, ஞானத்தின் விளைவாக வந்த ஒரு தீர்மானம். என்ன? ஒரு உறுதி, ஒரு ஒரு ரெசல்யூஷன். என்ன? எந்த இடத்துல நான் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாரு கூட இருந்தாலும், என்ன நிலையில் இருந்தாலும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். எல்லாவற்றிலும் ஒரு அடம் பிடிச்ச பார்வை, என்னுடைய ஆத்தும பார்வைக்கு முன்பதாக கர்த்தரை தான் வைப்பேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கவுன்சில் இல்லைங்களா, அதை வைத்திருக்கிறேன். அது வந்து மிகுந்த பெரிய ஆசீர்வாதம். இதுதான் மிகுந்த விசுவாசிய, மிக உயர்ந்த வாழ்க்கையில விசுவாசத்துல வளர்க்குறது பாக்கியமான ஒரு தீர்மானம். பல கிருபையின் அவர் இயேசு நமக்காக வாங்கின நன்மைகள்லாம் நம்மளை வந்து சேர்வதற்கு மிகவும் பயனா இருக்கக்கூடியது. எப்போ நம்ம, ஏன்னா நம்ம ரொம்ப அநேக நேரத்துல மெடிடேஷன் ஒரு பெரிய சாதனம் இல்லைங்களா. ஏன்னா மெடிடேஷன், ஆண்டவர் எப்பப்பா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுவே ஒன்று. சங்கீதம் என்ன சொல்லுது? சங்கீதம் ஒன்று, இரவும் பகலும் தேவனை தனக்கு முன்பதாக, அவருடைய வார்த்தையை தன்னை பற்றியே, ஆண்டவரை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவர். அவன் பாக்கியவான், அவன் கனி கொடுக்கிறவர், அவன் தன் காலத்தில் கனி கொடுக்கிறவன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். தவுல் கீப் இம் இன் பர்ஃபெக்ட் பீஸ், ஹூஸ் மைண்ட் ஸ்டேட் ஆன் தி. எப்போ பார் கடவுளை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு பரிபூர்ண சமாதானம் இருக்கும். பெரிய பெரிய நன்மைகள், ஜபிக்கிறவன் அவன் இருப்பான். ஏன்னா தியானம் எப்போவும் ஜபத்துக்கு வழி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு அடம் பிடிச்ச ஒரு உறுதி, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நம்மலாம் எடுத்துக்கணுங்க, அது திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கணும். அது செய்யும் போது நான் அசைக்கப்படுவதில்லை இல்லைங்களா, ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. மூன்றாவது நன்மை என்ன? கடவுள் நம்முடைய பொக்கிஷமாக இருந்தார்னா மிகுந்த ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிப்போம். மிகுந்த ஆனந்தம் அப்படின்னா என்னன்னே தெரியாது நமக்கு இல்லைங்களா, அதனால்தான் நம்ம மூஞ்செல்லாம் வாடி போயிருக்குது. மிகுந்த ஆனந்தம் பாருங்க அந்த வசனம் எப்படி வருது, 9வது வசனம். ஆகையால் எதனால்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருப்பதனால் என்ன நடக்கும்? ஆகையால் என் இருதயம் பூரித்து, என் மகிமை கலிகூர்ந்து, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். பாருங்க என்ன வார்த்தைகள், என் இருதயம் பூரித்து. நம்ம மூஞ்சி தான் பூரிக்குது சில நேரங்கள், அப்படியே சிரிக்கிறோம் ஏதாவது ஜோக்கை கேட்டு இல்லைங்களா. உலகத்தில் இருக்கிற சந்தோஷம்லாம் என்ன, எல்லாம் வெளிப்புறமான சந்தோஷம். இது பாருங்களேன், இருதயம் பூரித்து. உலகம் வந்து பல காரியங்களில் சந்தோஷம் தேட பார்க்குது, அதெல்லாம் ஒரு மேல் பார்வை. தேவனை அறியாதவங்களுக்கு உண்மையான சந்தோஷமே இல்லை, ஒரு பார்வைக்கு தான் சந்தோஷம், அது இருதய சந்தோஷமே இல்லை. ஒரு ஒரு தோலளவுக்கு தான் அந்த சந்தோஷம், ஒரு ஒரு வாயில் நுர மாதிரி தான் அது. ஆனால் அது இருதயத்தை தொடுகிற சந்தோஷமே இல்லை, வாயத்தான் சிரிக்க வைக்கும், ஆனால் இருதயத்தை மகிழ வைக்கிற சந்தோஷமே கிடையாது. ஆனால் தாவீது இதை சொல்லும் போது அது ஒரிஜினலில் டோட்டூஸ், டோட்டூஸ் என்ற ஒரு வார்த்தை, அதாவது என்னுடைய இருதயம், என்னுடைய மகிமை, என்னுடைய மாம்சம் தான், என்னுடைய ஆத்மா ஆவி சரீரம் முழுவதுமாக என் இருதயம் பூரித்து, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முழு உள்ளமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுச்சின்னு இல்லை. பாருங்களேன், பூரித்துனா என்ன, சந்தோஷத்துல நிரம்பி வழியிறது, நிறைஞ்சு போச்சுங்க, பூரணம், பூரித்து பூரித்து நிறைந்து போய் என்னுடைய மகிமைன்னு வருது. என்னுடைய என் மகிமை கலிகூர்ந்து, என்ன மகிமை அப்படின்னா என்ன, சில டிரான்ஸ்லேஷன்ல என்னுடைய ஆத்மான்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, சில இதில் என்னுடைய நாவு, ரெண்டுமே பொருந்தும். ஏன்னா நம்ம இருதயம் பூரிக்கும் போது நமக்கு நம்ம வாயில இருந்துட்டு அதை வெளிப்படுத்துறது, பாடுறது, துதிக்கிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, அது மாத்திரம் பத்தாது, என் மாம்சத்தையும் சேர்க்கிறார். அப்படின்னா என்ன, என் முழு உள்ளம் சந்தோஷத்துல நிரம்பி இருக்கு. ஏன், ஆண்டவரை உன்னுடைய பொக்கிஷமா செஞ்சுக்கிட்டா அதுல தான்ப்பா அவனுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு. மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் வார்த்தைகள் நமக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படி வர்றது இல்ல. அவர் வந்து நான் மாம்சம், அடுத்தது அவருடைய மரணத்தை பத்தி அவர் பேச போறாரு. அவர் மரணத்தை பார்த்தும் அவர் பயப்படாம நம்பிக்கையோடு பேசுறார். ஏன்னா ஒரு விசுவாசம், ஒரு என்ன சூழ்நிலை, எல்லா புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம், சமாதானம், அது ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. நம்ம இதயத்தை பூரிக்க செய்யக்கூடியது, நாவை மகிமைப்படுத்தக்கூடிய செய்யக்கூடியது, நாவில் உதவில இருந்து ஆனந்தமான பாடல் வரக்கூடியது ஆண்டவர் தான் செய்ய முடியும். மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். பாருங்களேன், நம்பிக்கையோடு, அதாவது தங்கி இருக்கணும் போது அசைய முடியாத நம்பிக்கை தன்னையே அதுல. சாம்சன் எப்படி அந்த அந்த பில்லர் மேல தன்னையே சாட்சி அமுத்தனானோ, தன்னுடைய பார்த்தையெல்லாம் போட்டு போட்டு எல்லா பிலிஸ்தியரை கொண்டானோ, அதே மாதிரி இந்த விசுவாசி தன்னுடைய எல்லா கவலைகளும் கஷ்டங்களும் தற்காலிக பிரச்சனைகளையும் ஆவிக்குரிய பிரச்சனைகள் நித்திய எல்லாமே ஆண்டவருடைய வாக்கு மேல, ஆண்டவர் மேல போட்டு, நம்பிக்கைனா அது ஃபுல் வெயிட் அவர் மேல போட்டுறது. அது மேல போட்டு சாமி நீங்க என்ன செய்யறியோ செய்யுங்க, நான் இதனால அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, இது போட்டு போட்டு தாங்க முடியாம நான் கீழே முழுகி போனாலும் பரவாயில்ல, உங்களை தான் நான் நம்பி இருப்பேன், அதான் என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். கிறிஸ்துக்குள்ள நமக்கு இருக்கிற பாதுகாப்பு எவ்வளவு பெருசு நம்ம நினைச்சோம்னா, பெரிய இந்த மாதிரி தான் நம்ம இருதயம் புரித்து தான் போவோம். ரோமர் 8 போல் சொல்லலைங்களா, இவைகள் எல்லாத்திலையும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை யார் பிரிக்க முடியும்? தேவன் என்னுடைய பொக்கிஷமா இருந்தா என் இருதயம் பொறித்து தான் போகும். பாருங்களேன், மிகுந்த சந்தோஷம், அதனோட விளைவு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் அடுத்ததாக, ஆண்டவர் நம்முடைய பொக்கிஷமா இருந்தா இந்த உலகத்துல எப்ப பாரு பூரிப்பு இருக்கிறது மாத்திரம் இல்லை, இருதயம் பூரித்து நாவு மகிமைப்படுத்தி மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறது மாத்திரம், என்ன கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையோடு, மரணம் வந்தாலும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறது மாத்திரம் இல்லை, நித்திய சந்தோஷமும் நித்திய பேரின்பமும் நமக்கு உண்டு. பாருங்களேன் 10 வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடியில் உம்முடைய பரிசுத்தவானை அழிய அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. என்ன அருமையான வசனங்கள், இதை பார்க்க போறோம். இது வந்து லிட்ரலா வந்து இதனுடைய இது ஒரு தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவில தான் இது நிறைவேறுது. ஆனா தாவீதுக்கு எல்லா தீர்க்க தரிசனமும் ஒன்று இம்மிடியட் ஒரு நிறைவேறுதல், உடனடியான நிறைவேறுதல், இறுதி நிறைவேறுதல் இருக்கு. தாவீதுக்கும் இது அப்ளை ஆகுது. தாவீது என்ன சொல்றாரு, நான் செத்து போனாலும் ஆண்டவரே என்னுடைய நித்திய அழிவுக்கு என்னை நீங்க விட மாட்டீங்க. ஒரு ஒரு அடையாள மொழியாக நித்திய அழிவுனா ஆண்டவரை விட்டு பிரிந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளி போய் என்னை விட மாட்டீங்க. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய சந்தோஷம், எல்லா உலகத்தின் சந்தோஷம் எல்லாம் கல்ற வரைக்கும் தான் இல்லைங்களா, அதோடு முடிஞ்சு போகுது. ஆனா என்னுடைய நம்பிக்கை, என் சந்தோஷம், என்னுடைய இருதய பூரிப்பு கல்லறையும் தாண்டி இருக்கும். கல்லறையை தாண்டி தான் அதனோட முழுமையே வரப்போகுது இல்லைங்களா, அதனோட நிறைவே வரப்போகுது. அது அந்த நம்பிக்கையில் நான் இருப்பேன். ஏன்னா ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாருங்களேன், தாவீது எவ்வளவு திருப்தியான மனுஷன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இது எவ்வளோ இப்படி நினைச்சு பார்த்தோன்னா, எவ்வளவு திருப்தி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு திருப்தியா ஆனந்தத்தோடு ஆண்டவருக்குள்ள இந்த மனுஷன் அனுபவிச்சிருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நேர் விரோதம் தான் அவனுடைய மகன் சாலமன் இல்லைங்களா. சாலமனை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை வெறுமைன்னு சொல்லலாம், தாவீதுடைய வாழ்க்கை நிறைவுலாம். தாவீதுக்கு பல நேரங்களில் பல கஷ்டங்கள், பல உபத்திரவங்கள், பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை நிறைவா இருந்துச்சு. சாலமனுக்கு எல்லாமே இருந்தோம், எம்டியா இருந்துச்சு வாழ்க்கை இல்லைங்களா. அவர் பார்த்தீங்கன்னா ஏன் அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு, எல்லாமே எந்த கஷ்டம் இருந்துச்சு சாலமனுக்கு, யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த மனுஷன் தன்னுடைய நிறைவை ஞானத்தில் தேட பார்த்தாரு, அது வீணா போச்சு. அழகான கட்டடங்கள், பெரிய பெரிய அதிசயமான கட்டடங்கள், தோட்டங்களை கட்டி பார்த்தாரு, அதுலேயும் திருப்தி கிடைக்கல. சிரிப்பில் காமெடியில் தேட பார்த்தாரு, மதுவில் தேட பார்த்தாரு, ஏன் பெண்கள்கிட்ட தேட பார்த்தாரு. யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ பெண்களுக்கு அவ்வளோ பொண்டாட்டின்னு கேள்விப்படுறோம், 700 அழகான மனைவிகள், 300 வெப்பாட்டிகள். அவர் சொல்கிறார், அதிலெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லைங்க, அதெல்லாம் தேடி போய் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதெல்லாம் கொடுக்கல நான் தேடுறது. எக்கச்சக்கமான சொத்து, ஆனால் சந்தோஷத்தை அந்த மனுஷனால் வாங்க முடியல. அதுதான் அவர் பிரசங்கியில் எழுதுறாரு இல்லைங்களா. கடைசியில் என்ன சொல்கிறாரு, ரொம்ப லேட்டாக உணர்ந்து பெஸ்ட்டு என்ன தெரியுமா, கடவுளை தேடு. இங்கே இல்லை ஒன்றும், நீ தேடுறது இங்கே இல்லை. கடவுளுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவர்கிட்ட தேடு, நித்திய ஆனந்த பேரின்பு அவருக்கு இருக்கு. ரொம்ப கஷ்ட சேடு, ஏன்னா ரொம்ப அவங்க அப்பா எவ்வளோ சீக்கிரம் உணர்ந்ததை இந்த மனுஷன் ரொம்ப லேட்டாக உணர்ந்தார். அதனால இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, மற்ற காரியங்களில் இன்பங்கள் இல்லை அப்படின்னு இல்லை, ஆனால் தேவன் இல்லாமல் வேறு எந்த காரியங்களையும் நம்ம இன்பம், பரிபூர்ண இன்பமே தேட முடியாது. எல்லா உலக காரியங்களும் அவர் கொடுக்குற வரங்களாக நினைச்சு அதை அனுபவிச்சா தான் அதை அனுபவிக்கவே முடியும் அர்த்தத்தோடு. அதனால தான் தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக அவர் கிருபையின் சாதனங்களில் ரொம்ப தீவிரமாக அதை சந்தோஷமாக, கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பதாக வைத்திருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் குறித்த சாதனங்கள், அவர்கிட்ட என்னை கொண்டு போகிற சாதனங்களை ரொம்ப தீவிரமாக இருப்பேன், என் கண்களை விட்டு அது மறைக்க விட மாட்டேன். வேதத்தையும் சரி ஜபத்தையும் சரி, அதுக்கு கீழே இருக்கிற அளவில் நான் மயங்கி போய் திருப்தி ஆக மாட்டேன். கர்த்தரை எப்பொழுதும் அவர் அவருடைய முழு ஆத்ம பலத்தையும் கொண்டு எல்லா அழகுள்ள, எல்லா அதிசயம் உள்ள, பெரும்பம் உள்ள தேவனை நான் தேடுவேன் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறார் இந்த சங்கீதத்தில். ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஓகே இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள இவ்வளோ இன்பம் இருக்கா, இதெல்லாம் விட்டுட்டு போய் நம்ம ஆண்டவருக்குள்ள இன்பத்தை தேடணும்னா நம்ம ஏமாந்துருவோமா, இன்பம் இல்லாமல் போச்சுன்னா என்ன, ஒருவேளை கஷ்டமான வாழ்க்கை தான் நமக்கு, அப்படியே நம்ம இருந்துருவோமா அப்படின்னா எப்படி எனக்கு தெரியும் கடவுளுக்குள்ள நித்திய பேரின்பம் எனக்கு இருக்கு, எப்படி தெரியும்னா அதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தெரியும். ஏன்னா கடவுளுடைய வாக்கு தத்தங்கள், நித்திய பேரின்ப வாக்கு தத்தம் எல்லாமே இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்குள்ள உண்மையாகவே பேரின்பம் இருக்குப்பா அப்படின்றத உறுதியாக நமக்கு காட்டுகிறதே இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதல் தான். இதை வந்து இந்த சங்கீதத்தை பேதுருவும் சரி, பேதுரு 2 அதிகாரம் 25 அப்போஸ்தலர் நடுவர்கள் 2:25 பவுலும் சரி, அதே அப்போஸ்தலர் 13:35 இந்த சங்கீதத்தை எடுத்து அவங்க இயேசுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இதனுடைய இறுதி நிறைவேறுதல் தாவீதில் நிறைவேறல, ஏன்னா தாவீது இறந்து போய் அவர் சரீரம் இங்கே தான் இருக்கு. இதை தாவீது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவில் இது நிறைவேற போதுன்னு அவர் தீர்க்க தரிசனமாக எழுதினார்னு இந்த சங்கீதத்தை கோட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடுவர்கள் படித்தா தெரியும், இந்த சங்கீதம் 2-3 வரும். எடுத்து இயேசுக்கு தான் பேதுருவும் பவுலும் சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய சார்பாக, நம் பாவத்துக்காக தேவ கோபாக்கினிய சுமந்து, நம்மளுடைய குற்றங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் போடப்பட்டு, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் நம்மளை நீங்களாக்க அவர் சாபமாகி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறமுகஸ்தராகிய நமக்கு வரணும் என்பதற்காக அவர் பட்ட பாடுகள் பட்டு அவர் அந்த பாடப்பட்ட உடனே அவர் உயிர்த்தெழப்பட்டார். அந்த உயிர்த்தெழுதலை அவருடைய பாடுகள் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது தான் இந்த சங்கீதம்னு அப்போஸ்தல நடவடிக்கைகள் இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்போஸ்தலர்கள் முழு கிறிஸ்தவ விசுவாசமே அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பி இருக்கிறது. ஏன்னா அவருடைய கல்றையில் அவருடைய பாடி கல்றையில் இருந்து அது கெட்டு போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு எனக்கு பாவம் மன்னிப்பு இல்லை இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்துவை தேவன் பாதாளத்தில் விடாமல் அவரை உயிரோடு எழுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு எழுப்புறதன் மூலமா என்ன சொல்றாரு? அப்பா இவருடைய வாழ்வு இவருடைய பாடு இவருடைய உயிர்த்தெழுதல்னால உன்னுடைய நித்தி என்னை நம்பி வருகிற என்னை விசுவாசித்து வருகிற ஒவ்வொருத்தருக்கும் நித்திய பேரின்பமும் ஆனந்தமும் உறுதிப்படுத்த பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதான் சொல்லப்படுறது இந்த ஒரு சங்கீத நிறைவேறுதலாக. ஓகே, எல்லையற்ற சந்தோஷம் எல்லையற்ற பேரின்பம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. ஒரு ப்ரீச்சர் இப்படி எழுதியிருக்கிறார், சிஎஸ் லூயிஸ் என்றவர், ஒரு பெரிய போதகர் அவர். நம்ம எல்லாருமே புத்தி இல்லாத ஸ்லம்மு பிள்ளைங்க மாதிரி, அந்த ஸ்லம்மு பிள்ளைங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது இல்லைங்களா, பெரிய இன்பங்கள்லாம் தெரியாது. ஒரு பெரிய ஒரு ஃபாரின் ட்ரிப்போ இல்லை வெளியில் போய் ஒரு பெரிய காஸ்ட்லி ஒரு ஜூஸ் குடிக்கிறது, ஃப்ரூட் ஜூஸ் மிக்ஸ்டு ஜூஸ் குடிக்கிறதோ அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஸ்லம்லேருந்து அந்த உடஞ்சி போன மண்பாண்டங்கள் அங்கே இருக்கிற சக்கரை தண்ணி அதுவே பெரிய இன்பமாக, அங்கே இருக்கிற சாக்கடை அதுவே பார்த்து பார்த்து அதுவே இன்பம்னு வாழுகிற மாதிரி அறியாமல் இருக்கிற நாம் இந்த உலகம் இந்த உலகத்தின் இன்பங்கள் குடி வெறி செக்ஸு உலக பணம் அதுதான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இந்த இன்பத்தையே முழுகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை விட கடந்த இன்பங்கள் தேவனுக்குள்ளே இருக்குன்றத நம்ம உணர்றதே இல்லை. ரொம்ப ஈஸியாக நம்மெல்லாம் திருப்தி ஆயிடும், அதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. ரொம்ப ஈஸியாக திருப்தியாக பார்க்குறீங்க, நல்லா இருந்துச்சுங்க, ஓகே நல்லா அதுக்கு இல்லை, நீ படைக்கப்பட்டது நித்திய இன்பங்களும் பேரின்பங்களும் அனுபவிப்பதற்காக. அது இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் அவரை நாம் உள்ளது உரியதெல்லாம் விற்று நம்முடைய நித்திய சொத்தாக அவரை மாற்றிக்கணும் சரிங்களா. அவர் வந்து அந்த வசனம் வருது பாருங்களா, கடைசி வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு உலகத்தில், ஆனால் தேவனை பொக்கிஷமாக நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா கேட்டுக்கு போகிற வழி எத்தனையோ இருக்குன்னு ஆண்டவரே சொன்னார் இல்லைங்களா. பரலோகத்துக்கு போகிறோம்னு நினச்சிருந்தா அழிவுக்கு போவோம், அதிருப்திக்கு போவோம். நம்ம வாழ்க்கையில் அந்த வழியில் நம்ம போயிட்டு இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், என்ன பண்ணியும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், இது அது இதுன்னு சாலமன் மாதிரி நம்மளும் அலமோதிக்கிட்டு இருக்கலாம். தேவனை உங்களுடைய பொக்கிஷமாக ஆக்கிக்கிட்டா பாருங்களேன், ஜீவ மார்க்கம், எந்த மார்க்கத்தை ஆதாம் போய் எடுத்து அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடக்கூடாதோ பட்டயத்தை போட்டு மறைத்திருந்தாரோ, இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர்கிட்ட வரும்போது அந்த ஜீவ விருட்சத்தை ஜீவ மார்க்கத்தை பெறும்படிக்கு, நித்திய ஜீவனை கனியை நாம் புசிக்கும்படிக்கு, அந்த பேரின்பத்தை அனுபவிக்கும்படிக்கு தேவன் நமக்கு காட்டுறார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீர் தெரியப்படுத்துவீர். அது ஒரிஜினலாக வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மார்க்கத்தில் என்னை நீ கூட்டு போவேன், உண்மை தான் நான் நம்பி இருக்கிறேன், நீ தான் என்னுடைய அடைக்கலம், நீங்கள் தான் என்னுடைய பொக்கிஷன் இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்புறம் என்ன நடக்கும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். என்ன வார்த்தை பாருங்களேன், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த பாஷைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை விவரிக்கிற ஒரு வசனம் இது. ஏன் யோசிச்சு பாருங்களேன், இது என்னோட இதனோட தன்மை என்னங்க, இது ஆனந்தம், இது பரலோக இன்பம். இதனோட அளவு எவ்வளோங்க பாருங்களேன், பரிபூர்ண ஆனந்தம். ஆனந்தம் அப்பா எந்த அளவுக்கு ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம். எத்தனை காலம் ஆனந்தம்ப்பா, நித்திய பேரின்பம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தொடட்டி போவோமா கொஞ்ச நாளுக்கு? இல்லை இல்லை, நித்திய நித்திய நித்தியமா. நமக்கு கொஞ்சம் அனுபவம், கொஞ்ச நேரம் ஒரு காரியத்தை ஆனந்தத்தை அனுபவிச்சுன்னா அதுக்கப்புறம் திகட்டி போகுது. அப்படி ஆகாது. இது உன் கெப்பாசிட்டி ஆனந்தத்தை அனுபவிக்க எவ்வளவு ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த ஆனந்தம் பேரின்பம் ஜாஸ்தி ஆயிட்டு போகும். இது நித்தியமா பேரின்பமா இருக்க போகுது. நித்தியமா பேரின்பத்துல நீ மெதுக்க போற. நித்தியமா பெருசு பெருசு கான்ஸ்டன்ட், ஒரு இடைவேளை இல்லாம நிரந்தரமாக சதா காலமும் பரலோக இன்பம், அளவும் இல்ல கலப்படமும் இல்ல முடிவும் இல்லாத பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேருந்தமும் உண்டு. அவர்கிட்டதான் இருக்குது. இந்த உலகத்துல படைச்ச எல்லா காரியங்களும் எவ்வளவு இன்பங்கள் இதுலயே இருக்கு. அதெல்லாமே வெளிப்புறமான மிருக புலன்கள்னால இதுவே இவ்வளவு இன்பமா இருந்தா, அதை படைத்த அதுக்கு ஊற்றான கடவுள்கிட்ட எவ்வளவு இன்பங்கள் இருக்கும். அதெல்லாம் படைச்சவர், ஆறு நாள்ல படைச்சவர், நிச்சய நிச்சயமா இருக்கிறவர், அவர்கிட்ட எவ்வளவு இன்பங்கள் இருக்கும். அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு உள்ளான ஆத்மாவை கொடுத்தார். நம்ம என்ன பண்றோம்? இந்த மனித மிருக புலன்கள்லயே மயங்கி உக்காந்துகிட்டு இருக்கிறோம். அதை கடந்து பேரின்பங்கள் இருக்கு என்பதை நம்ம கண்களை உயர்த்தி பார்க்கும்படி இந்த சங்கீதம் அழைக்கிறது. தேவனை தன்னுடைய பொக்கிஷமாக, கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் எனக்கு கண்களுக்கு முன்பதாக வைத்திருப்பேன் என்று உறுதி கொள்ளுகிற மக்கள், அவரையே நாடுகிற மக்களுக்கு அந்த இன்பத்தை ருசிக்க ஆண்டவர் அந்த கதவு திறக்கிறார். ஜீவ விருட்சத்தை திறந்து ஜீவ மார்க்கத்தை அவங்களுக்கு காண்பித்து அந்த இன்பத்தின் முன் ருசி. உண்மைதான், இதனோட நிறைவு பரலோகத்துல தான் வரப்போகுது. அதனால அது முன் ருசி இந்த உலகத்திலேயே கொடுக்கிறார். இந்த உலகத்துல தான் அந்த வசனத்தை சொல்றாரு, என் இதயம் பூரித்து என் மகிமை பாடும், என் மாம்சமோ நம்பிக்கையில் தங்கி இருக்கும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லி கொடுத்த இந்த பாடங்களை படித்து தேவனை நம்முடைய பொக்கிஷமாக, அவரிடத்துக்கு அவருக்கு தொடர்பான சாதனங்களை ஒரு கடமையாக இல்லை, ஐயோ ஜெபம் பண்ணுமே வேத வாசிக்கணுமே அப்படின்னு ஒரு கடமையாக இல்லை, ஒரு இன்பமாக, ஒரு ஸ்லாக்கியமாக. இதுல தான் எனக்கு உண்மையா நான் தேடுற சந்தோஷங்கள்லாம் உலகம் என்னை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு தான் போவோம். இன்னும் 80 வயசு ஆனாலும் ஏமாற்றத்துல தான் நான் மிஞ்சுவேன். அங்க இல்லை நான் தேடுறது, இவர்கிட்ட தான் இருக்கு. உம்முடைய சமூகத்திலே உண்டு நித்திய பேரின்பமும் பரிபூர்ண ஆனந்தமும் உண்டுன்றது. அவர்கிட்ட நம்ம தேட பார்த்தோம்னா, அவரை பொக்கிஷமாக செய்ய பார்த்தோம்னா ஜீவ மார்க்கத்தை நமக்கு காட்டுவார். தொடர்ந்து ஜெபம் பண்ணு.